ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஜனவரி 26 இந்ஞாயிறு அன்று இந்தியாவில் 65வது குடியரசு நாள் கொண்டாடப்படுகின்றது. பல்லாயிரம் ஆண்டுகள் மன்னர்களால் ஆளப்பட்ட இந்தியா சில 100 ஆண்டுகள் அந்நியர்களால் ஆளப்பட்டது. இவ்வாறு முடியாட்சியை சுமந்து வருந்திய இந்திய மக்கள், இனி வேறு யாரும் எங்களை ஆட்சி செய்ய வேண்டாம், எங்களை நாங்களே ஆட்சி செய்வோம் என்று உலகறிய பறைசாற்றிய நாள் குடியரசு நாள். அன்புள்ளங்களே, இந்த வரலாற்று பின்னணி நம் மனங்களை உண்மையிலேயே பெருமையுறச் செய்கின்றது. 21ஆம் நூற்றாண்டில் உலகிலேயே மிகப்பெரிய குடியரசு நாடு இந்தியாதான் என்ற உலகச் சாதனை நம்மை மேலும் தலைநிமிரச் செய்கின்றது. ஆயினும் அன்புள்ளங்களே, இந்த வரலாற்று பெருமைகளையெல்லாம் விழுங்கிவிடும் வேதனை எண்ணங்களும் மனதை நெருடுகின்றன. கடந்த 64 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று வரும் ஆட்சியை சிந்திக்கும் போது, இது குடியாட்சியா அல்லது குடியாட்சி என்ற போர்வையில் ஒரு சில முடிசூடா மன்னர்கள் நடத்தும் சர்வாதிகார ஆட்சியா என்ற கேள்வி மனதை வதைக்கின்றது, இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, இந்திய மக்களுக்கு, குறிப்பாக வறுமையில் வாடும் பல கோடி இந்திய மக்களுக்கு இந்த 65வது குடியரசு நாள் மக்களாட்சியை நிலைநாட்டும் ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம். அணுகி வரும் பாராளுமன்ற தேர்தலில் குடியரசை மீண்டும் ஆட்சியில் அமரச் செய்யும் தன்னலமற்ற தலைவர்களை இந்திய மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். அன்பு நெஞ்சங்களே, குடியரசு நாள் கொண்டாட்டங்கள் என்று சொல்லும்போது இந்தியாவில் எதை கொண்டாடுகின்றோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். குடியரசு நாள் அன்று மக்களாட்சியை பறைசாற்றும் அம்சங்களை கொண்டாடுவது பொருத்தமானது. ஆனால் கடந்த பல ஆண்டுகள் நாம் காண்பது என்ன? புதுடெல்லியில் நடைபெறும் அணிவகுப்பு ஒன்றே குடியரசு நாளின் முக்கிய கொண்டாட்டம் என்று உலகிற்கு காட்டப்படுகின்றது. இந்த அணிவகுப்பில் மக்களின் கலாச்சாரங்கள் அணிவகுத்துச் செல்கின்றன என்றாலும், இந்திய அரசின் இராணுவ வலிமையே பெருமளவு விளம்பரப்படுத்தப்படுகின்றது. இதுதான் குடியரசு நாள் கொண்டாட்டமா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது. அன்பு இதயங்களே, கொண்டாட்டங்கள் ஆடம்பரமாக, ஆர்ப்பாட்டமாக, பிரமாதமாக, பிரமிப்பூட்டுவதாக இருக்க வேண்டும் என்பது உலகில் பல நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள் பின்பற்றும் சிந்தனை. இந்த நிறுவனங்களின், கட்சிகளின் ஆரம்ப விழாக்கள் பல கோடி ரூபாய் செலவில் அமர்க்களமாக இருக்கும், எதிர்பார்ப்பை உருவாக்கும். இவ்விதம் ஆரம்பிக்கப்பட்ட பல நிறுவனங்கள், பல அரசியல் கட்சிகள் வரலாற்றில் எவ்வித சுவடும் பதிக்காமல் சென்றுள்ளன. இவற்றிற்கு எடுத்துக்காட்டுகள் சொல்லத் தேவையில்லை, அப்படித்தானே? இவற்றிற்கு முற்றிலும் மாறுபட்ட ஓர் எடுத்துக்காட்டாக முத்திப்பேறு பெற்ற அன்னை தெரேசா அவர்கள் ஆரம்பித்த பிறரன்பு சகோதரிகள் சபையை நாம் சிந்தித்து பார்க்கலாம். உடலெல்லாம் பொன்னாகி நாற்றம் எடுத்து சாக்கடைக்கருகில் சாக கிடந்த ஒரு நோயாளிக்குச் செய்த பணியில் இந்த சபை ஆரம்பமானது. பிறந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டில் தனியொரு பெண்ணாக அன்னை தெரேசா அவர்கள் ஆரம்பித்த அற்புத பணிக்கு எந்த ஆரம்ப விழாவும் ஆர்ப்பாட்டமும் இல்லை. அந்த பெண்ணின் மன உறுதியைக் கண்டு இன்னும் 12 பெண்கள் அவருடன் சேர்ந்தனர். இவ்விதம் ஆரம்பமான பிறரன்பு சகோதரிகள் சபை இன்று உலகெங்கும் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன் பணிகளை தொடர்கின்றது. அர்த்தமுள்ள ஒரு வரலாறு எழுதப்பட்டு வருகின்றது. அன்பு இதயங்களே, பிறரன்பு சேவையில் இறங்கிய ஒரு பெண், அவரைச் சுற்றி 12 பெண்கள் என்ற இந்த வரலாற்று குறிப்பு நம் நினைவை 20 நூற்றாண்டுகள் பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றது. அந்த நினைவு இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்த நிகழ்வையும், தன் 12 சீடர்களில் ஒரு சிலரை அழைத்ததையும் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் ஏதுமில்லாத அடக்கமான, ஆழமான ஆரம்பம் இது. அன்புள்ளங்களே, இயேசு ஆரம்பித்த பணிவாழ்வினை ஒளியோடு ஒப்புமைப்படுத்தி இறைவாக்கினர் ஏசையாவும் நற்செய்தியாளர் மத்தேயுவும் குறிப்பிடுகின்றனர்.
கார் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, ஒளி ஓர் அழகிய உருவகம். அட்டகாசமான அர்த்தமற்ற ஆரம்பங்களையும் அமைதியான அர்த்தமுள்ள ஆரம்பங்களையும் இயற்கையில் நாம் காணும் மின்னல், சூரிய ஒளி என்ற இருவகை ஒளியுடன் ஒப்புமைப்படுத்தலாம். அட்டகாசமான ஆரம்பங்கள் மின்னலை போன்றவை. பளீரென தோன்றி மறையும் ஒவ்வொரு மின்னலும் பல கோடி வாட்ஸ் மின்சக்தி கொண்டது. ஒரே ஒரு மின்னல் உருவாக்கும் சக்தியை பயன்படுத்த முடிந்தால் மும்பை அல்லது சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு பல மாதங்களுக்கு தேவையான மின்சக்தி தர முடியும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அன்புள்ளங்களே, மின்னலின் சக்தியை சேமிக்கும் கருவிகள் இல்லாததால் மின்னல்கள் பயனில்லாமல் தோன்றி மறைகின்றன. பல சமயங்களில் மின்னல்களால் தீமைகள் விளைவதும் உண்டு. அட்டகாசமான ஆரம்பங்கள் அன்புள்ளங்களே மின்னலை போன்றவை. இதற்கு மாறானது சூரிய ஒளி. இரவு முடிந்து பகலவன் எழும்போது பளீரென உதயமாவதில்லை. அமைதியாய் ஆர்ப்பாட்டமில்லாமல் சிறு சிறு ஒளி கீற்றுகளாய் சூரியன் உதயமாகின்றது. இப்படி அமைதியாய் உதிக்கும் சூரிய ஒளியால் பல்லாயிரம் உயிர்கள் பயனடைகின்றன. அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் பணிவாழ்வு ஆதவனைப் போல் ஆரம்பமானது.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர்வாருமே, அசைந்தாடும் அருத்தரத்தால் அமைதியை நீர் தாருமே.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு என்ற தலைவன் தன் பணிவாழ்வின் ஆரம்பத்தில் மக்கள் முன் சொன்னதாக மத்தேயு, மார்க்கு ஆகிய இரு நற்செய்தியாளர்களும் பதிவு செய்துள்ள வார்த்தைகள் இவைதான்.
மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது.
இந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து இயேசு செய்த முதல் வேலை என்ன? தன் பின்னே வரும்படி ஒரு சில மீனவர்களை அழைத்தார். ஆடம்பரம், ஆர்ப்பாட்டம் என்ற உலகக் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்த விதம் ஏமாற்றம் தருவதாக உள்ளது. ஒரு பிரம்மாண்டமான புதுமையை செய்து அவர் தன் பணியை ஆரம்பித்திருக்கலாம். இதைத்தான் அலகையும் அவருக்கு சொல்லித்தந்தது. எருசலேம் தேவாலயத்தின் உச்சியிலிருந்து அவரை குதிக்கச் சொன்னது. ஆனால் இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்த விதம் அமைதியாக இருந்தது. அவர் முதன்முதலாக சொன்ன வார்த்தைகள் புதிராகவும் இருந்தன. மனம் மாறுங்கள் என்று மக்களுக்குச் சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்று ஒரு சில மீனவர்களிடம் சொன்னார். அன்பு இதயங்களே, கிறிஸ்துவ வாழ்வின் இரு முக்கிய அம்சங்கள் இவைதான்: மனமாற்றம், இயேசுவை பின்தொடர்தல். மனமாற்றம் அனைவருக்கும் தேவையான ஓர் அழைப்பு. இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவை பின்தொடர்தல் என்பது துறவரத்தார், அருள் பணியாளர்கள் ஆகியோருக்குத்தான், அனைவருக்கும் அல்ல என்பது நாம் பொதுவாக எடுக்கும் ஒரு முடிவு. ஆனால் ஆழ சிந்தித்தால் அன்புள்ளங்களே, மனம் மாறுவதும் இயேசுவை பின்தொடர்வதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்ற உண்மை விளங்கும். அன்பு இதயங்களே, மாற்றம் என்பது பழைய நிலையை விட்டு விலகி புதிய நிலைக்கு செல்வது. வேலை மாற்றம், வீடு மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற இந்த மாற்றங்கள் வெளிப்புற மாற்றங்கள், ஓரளவு எளிதான மாற்றங்கள். உள்ள மாற்றம், மனமாற்றம் என்பது மிகவும் கடினமானது. நம் மனதில் ஆணிவேர் விட்டு வளர்ந்துவிட்ட எண்ணங்கள், ஆசைகள், பழக்கங்கள் இவற்றை மாற்றி புதிய எண்ணங்களை கொண்டு வருவது எளிதல்ல. இவ்வகை மாற்றங்கள் உருவாக ஒரு முக்கிய உந்துதலாக இருக்கக்கூடியது என்ன? அன்பு, பாசம், காதல். நாம் மற்றொருவர் மீது ஆழமான ஈடுபாடு கொள்ளும் போது அந்த மற்றொருவருக்காக நம்மிடம் எத்தனையோ அடிப்படை மாற்றங்களை நாம் செய்து கொள்ள தயாராகின்றோம். அன்பு இதயங்களே, கிறிஸ்துவ வாழ்வின் இரு முக்கிய அம்சங்களான மனம் மாறுங்கள், என் பின்னே வாருங்கள் என்ற இந்த இரு அழைப்புகளையும் நாம் இந்த கோணத்தில் இணைத்து பார்க்க முடியும். இயேசுவின் மீது ஆழமான ஈடுபாடு கொண்டு அவரை பின் செல்ல நாம் ஆரம்பித்தால் மாற்றங்கள், மனமாற்றங்கள், வாழ்வின் அடிப்படை மாற்றங்கள் எளிதில் உருவாகும். இயேசுவினால் ஈர்க்கப்பெற்று அவரது அழைப்பை ஏற்று சீடர்கள் அவரை பின் சென்றனர். தங்கள் வாழ்வின் ஆதாரங்களான மீன்பிடிக்கும் தொழில், தங்கள் படகுகள், தங்கள் தந்தை என்று அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இயேசுவை பின் சென்ற சீடர்களின் வாழ்வு முற்றிலும் மாறியது. இறுதியாக அன்புள்ளங்களை, மாற்றத்தை பற்றி பேசும்போது மாற்றங்கள் நாமாக இருப்போம் என்ற தலைப்புடன் ஒரு நாளிதழில் நான் அண்மையில் வாசித்த செய்தி என் மனதில் தோன்றுகின்றது. அணுகி வரும் பாராளுமன்ற தேர்தலும் குடியரசு நாளும் உங்கள் மனதில் உருவாக்கும் ஒரு முக்கியமான எண்ணம் என்ன என்று அந்த நாளிதழ் இளையோரிடம் கருத்து கேட்டபோது இளையோரில் பலர் கூறிய கருத்து இதுதான்.
இந்தியாவில் எத்தனையோ நல்ல மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்கள் என்னிடமிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்று விரும்புகிறேன்
என்ற கருத்து பல இளையோரிடமிருந்து வந்தது. மிகவும் அற்புதமான ஒரு கருத்து இது அன்பர்களே. இந்த உறுதி இன்றைய இளையோர் அனைவரிடமும் பரவினால் கட்டாயம் இந்தியா ஒரு தலை சிறந்த குடியரசு நாடாக உலகில் தலை நிமிர்ந்து நிற்கும். நாளைய தலைமுறையினர் இந்தியாவை நல்வழியில் அழைத்துச் செல்வர் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம்.
வத்திக்கான் வானொலி வழங்கிய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்பான செய்திகள்.